ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். உலகளாவிய செயற்கை நுண்ணறிவுக்கான அடித்தளத்தை கட்டமைப்பதில் இந்தியா உறுதிபூண்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். மாற்றுத்திறனாளிகளுக்கு சமமான வாய்ப்பை உறுதி செய்வது அனைவரது கூட்டு பொறுப்பு என்று மத்திய அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். கிரீன்லாந்தை கையகப்படுத்தும் அமெரிக்காவின் முயற்சியின் காரணமாக அந்நாட்டுடனான ஐரோப்பிய யூனியன் வர்த்தக ஒப்பந்த பணிகளை ஐரோப்பிய நாடாளுமன்றம் தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளது. ஜம்மு காஷ்மீர், லடாக் உள்ளிட்ட பகுதிகளில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. எகிப்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சித்தான் பாந்தியா சாகித் மைனேனி இணை காலிறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். உலகளாவிய செயற்கை நுண்ணறிவுக்கான அடித்தளத்தை கட்டமைப்பதில் இந்தியா உறுதிபூண்டுள்ளதாக மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். டாவோஸில் நடைபெற்று வரும் உலக பொருளாதார அமைப்பின் ஆண்டு கூட்டத்தில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார். செயற்கை நுண்ணறிவின் கட்டமைப்பு, பயன்பாடு, மாதிரி, சிப் போன்ற பிரிவுகளில் இந்தியா செயல்பட்டு வருவதாக அவர் கூறினார். செயற்கை நுண்ணறிவு தயார் நிலைகளில் இந்தியா 3ஆம் இடத்தில் உள்ளதாகவும் இதற்கான உட்கட்டமைப்பில் $70 பில்லியன் முதலீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். அடுத்த மாதம் இந்தியாவில் நடைபெறவுள்ள செயற்கை நுண்ணறிவு தாக்கம் குறித்த உச்சிமாநாட்டின் மூலம் இத்தொழில்நுட்பம் இந்தியாவுக்கு மட்டுமின்றி வளரும் நாடுகளுக்கும் உரியது என்பது உறுதிப்படுத்தப்படும் என்று திரு அஸ்வினி வைஷ்ணவ் குறிப்பிட்டார். மாற்றுத்திறனாளிகளுக்கு கண்ணியம், அணுகல், சமமான வாய்ப்பு ஆகியவற்றை உறுதி செய்வது அனைவரது கூட்டு பொறுப்பு என்று மத்திய கல்வித்துறை அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று 3 நாள் கல்வி மாநாட்டை தொடங்கி வைத்து பேசிய அவர், நாட்டில் உள்ள அனைத்து மாற்றுத்திறனாளி மாணவர்களை கண்டறியும் பணியில் அரசு ஈடுபட்டு அவர்கள் மீது சிறப்பு கவனம் செலுத்தப்பட்டு வருவதாக கூறினார். இம்மாநாட்டு கண்காட்சியில் இடம்பெற்றுள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கான உபகரணங்கள், நவீன தொழில்நுட்பங்கள் ஆகியவற்றை அவர் பார்வையிட்டார். மாற்றுத்திறனாளிகளுக்காக உலகத்தரம் வாய்ந்த புதுமை கண்டுபிடிப்புகளை மேற்கொண்ட இந்திய புத்தொழில் நிறுவனங்களுக்கு திரு தர்மேந்திர பிரதான் பாராட்டு தெரிவித்தார். இந்திய பருத்திக் கழகத்தின் சார்பில் கடந்த நிதியாண்டுக்கான 8.89 கோடி ரூபாய் ஈவுத்தொகை மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங்கிடம் வழங்கப்பட்டது. இந்திய பருத்திக் கழகத்தின் இந்த நடவடிக்கைக்கு பாராட்டு தெரிவித்த அமைச்சர், குறைந்தபட்ச ஆதரவு விலை நடவடிக்கையின் கீழ் பருத்தி விவசாயிகளுக்கு உரிய விலைகளை உறுதி செய்வதில் இந்திய பருத்திக் கழகம் முக்கிய பங்கு வகிப்பதாக கூறினார். இதுகுறித்து ஜவுளி அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த நிதியாண்டில் இந்திய பருத்திக் கழகம் 20,000 கோடி ரூபாய்க்கும் மேலான அளவிற்கு பருத்தியை விற்பனை செய்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது. குடியரசுத் தலைவர் மாளிகையில் உள்ள அமிர்த தோட்டம் அடுத்த மாதம் 3ஆம் தேதி முதல் மார்ச் 31ஆம் தேதி வரை பொதுமக்களின் பார்வைக்காக திறக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து குடியரசுத் தலைவர் மாளிகை வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த அமிர்த தோட்டத்தை பொதுமக்கள் கட்டணமின்றி பார்வையிடலாம் என்றும் www.visit.rashtrapatibhavan.gov.in என்ற இணையதளம் மூலம் தங்கள் வருகையை பதிவு செய்யலாம் என்றும் கூறியுள்ளது. பராமரிப்பு பணிகள் காரணமாக திங்கட்கிழமையும், ஹோலி பண்டிகை காரணமாக மார்ச் 4ஆம் தேதியும் அமிர்த தோட்டம் மூடப்பட்டிருக்கும் என்று குடியரசுத் தலைவர் மாளிகை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம். இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
பட்ஜெட் கூட்டத்தொடரின்போது நாடாளுமன்றத்தின் அவை நடவடிக்கைகள் சுமூகமாக செயல்படுவதற்கு ஒத்துழைப்பு அளிக்குமாறு அனைத்து அரசியல் கட்சித் தலைவர்களுக்கும் உறுப்பினர்களுக்கும் மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வேண்டுகோள் விடுத்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநில சட்டப்பேரவையில் நடைபெற்ற அகில இந்திய சட்டப்பேரவைத் தலைவர்கள் மாநாட்டின் நிறைவு நாள் நிகழ்ச்சிக்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அவை நடவடிக்கைகளில் தொடர்ந்து நடத்தப்பட்டு வரும் இடையூறுகள் ஜனநாயகத்திற்கு உகந்ததல்ல என்று அவர் தெரிவித்தார். இடையூறுகளால் மக்களுக்கு பெரும் இழப்பு ஏற்படுவதாக கூறிய அவர், அதை தவிர்த்து விவாதம் மற்றும் உரையாடல் நடவடிக்கைகளை வலுப்படுத்த வேண்டும் என்று கூறினார். ஜனநாயகத்தில் மக்களே உயர்ந்தவர்கள் என்றும், அவர்களுக்கான நமது கடமை தேர்தலின் போது மட்டுமின்றி அனைத்து நாட்களிலும் அனைத்து தருணங்களிலும் இருக்க வேண்டும் என்று திரு ஓம் பிர்லா குறிப்பிட்டார். முன்னதாக இம்மாநாட்டில் உரையாற்றிய அவர், மாநில சட்டப்பேரவைகளில் ஆண்டுக்கு குறைந்தது 30 அமர்வுகள் செயல்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இதன் மூலம் மக்களின் விருப்பங்களை திறம்பட வெளிப்படுத்த முடியும் என்றும் திரு ஓம் பிர்லா கூறினார். இந்தியாவின் சார்பில் இலங்கையின் கண்டி ரகாலா இடையே 15 கிலோமீட்டர் தொலைவிற்கு கட்டப்பட்டுள்ள தற்காலிக இரும்பு பாலம் நேற்று திறக்கப்பட்டது. டிட்வா புயலால் பாதிக்கப்பட்ட அப்பகுதியில் $450 மில்லியன் செலவில் இந்த பாலம் கட்டிக் கொடுக்கப்பட்டுள்ளது. 120 அடி உயரமுள்ள இந்த பாலத்தை இலங்கைக்கான இந்திய தூதர் டாக்டர் சத்யஞ்சல் பாண்டே, நுவரேலியா நாடாளுமன்ற உறுப்பினர் திரு மஞ்சுளா சுரவீரா ஆகியோர் திறந்து வைத்தனர். இந்தியாவின் மீட்பு உதவியின் கீழ் இந்திய ராணுவ பொறியாளர்களால் கட்டப்பட்ட 3வது தற்காலிக இரும்பு பாலம் இதுவாகும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். கிரீன்லாந்தை கையகப்படுத்தும் அமெரிக்காவின் முயற்சியின் காரணமாக அந்நாட்டுடனான ஐரோப்பிய யூனியன் வர்த்தக ஒப்பந்த பணிகளை ஐரோப்பிய நாடாளுமன்றம் தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளது. அமெரிக்காவின் முயற்சிகளுக்கு எதிராக உள்ள ஐரோப்பிய நாடுகளின் மீது வரி அச்சுறுத்தல்களை அமெரிக்கா வெளியிட்டுள்ள நிலையில் இம்முடிவு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ஒருங்கிணைந்த உள்கட்டமைப்பு மேம்பாட்டை வலுப்படுத்தும் வகையில் இந்திய தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையமும் கொங்கன் ரயில்வே கழக நிறுவனமும் புதுதில்லியில் நேற்று ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டன. சாலை மற்றும் ரயில் பாதை திட்டமிடல், ரயில்வே மேம்பாலங்கள், சுரங்கப்பாதைகள் உள்ளிட்டவற்றில் ஒத்துழைப்பை மேம்படுத்தும் வகையில் இந்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. வெளியுறவு அமைச்சக செயலாளர் திரு சிபி ஜார்ஜ் துர்க்மெனிஸ்தான் வெளியுறவு அமைச்சர் திரு ரஷித் மெட்டோவை நேற்று சந்தித்து பேசினார். துர்க்மெனிஸ்தானின் அஷாகட்பட்டில் நடைபெற்ற இப்பேச்சுகளின் போது பிராந்திய மற்றும் சர்வதேச விவகாரங்கள் குறித்து விவாதித்ததாக வெளியுறவு அமைச்சகம் சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீர், லடாக் உள்ளிட்ட பகுதிகளில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பஞ்சாப், ஹரியானா, சண்டிகட் ஆகிய பகுதிகளில் காலை மற்றும் இரவு நேரங்களில் கடும் பனிப்பொழிவு நிலவும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. உலகக்கோப்பை 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியாவில் நடைபெறும் ஆட்டங்களில் தாங்கள் பங்கேற்பது குறித்து தங்களது முடிவை தெரிவிக்க 2 நாட்கள் அவகாசம் அளிக்குமாறு சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலை பங்களாதேஷ் கிரிக்கெட் வாரியம் கேட்டுக்கொண்டுள்ளது. ஐசிசியின் வாரிய கூட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட முடிவு குறித்து தங்கள் நாட்டு அரசிடம் விளக்கப்பட்டதாகவும், அரசு தெரிவிக்கும் கருத்துக்களை பொறுத்து முடிவெடுக்கப்படும் என்று பங்களாதேஷ் கிரிக்கெட் வாரியம் கூறியுள்ளது. முன்னதாக உலகக்கோப்பை 2020 கிரிக்கெட் போட்டிக்கான அட்டவணையில் எந்தவித மாற்றமும் இல்லை என்று சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் நேற்று அறிவித்தது. இந்தியாவில் நடக்கவுள்ள தங்கள் போட்டிகளை இலங்கைக்கு மாற்ற வேண்டும் என்று பங்களாதேஷ் கிரிக்கெட் வாரியம் விடுத்த கோரிக்கை நிராகரிக்கப்பட்டது. எகிப்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சித்தாந்த் பாந்தியா சாகித் மைனேனி இணை காலிறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்த இணை 6-0, 7-6 என்ற செட் கணக்கில் துருக்கியின் ஆஸ்டெமிர் டர்கர் இணையை வென்றது. ஆஸ்திரேலிய ஒபன் டென்னிஸ் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள கலப்பு இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் யோகி பாம்ரி, அமெரிக்காவின் நிக்கோல் மெலிசன் மார்டினஸ் இணை ஜெர்மனியின் டிம் பியூட்ஸ், சீனாவின் ஷாய் ஜாங்கன் இணையை எதிர்கொள்கிறது. நியூசிலாந்துக்கு எதிரான 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 48 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. நாக்பூரில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்திய அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 238 ரன் எடுத்தது. அதிகபட்சமாக அபிஷேக் சர்மா 35 பந்துகளில் 84 ரன் எடுத்தார். 239 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய நியூசிலாந்து அணி 20 ஓவர் முடிவில் 7 விக்கெட் இழப்பிற்கு 190 ரன் எடுத்து தோல்வியடைந்தது. இந்திய அணியின் பந்து வீச்சாளர்கள் வருண் சக்கரவர்த்தி, சிவம் துபே ஆகியோர் தலா 2 விக்கெட் வீழ்த்தினார்கள். 5 போட்டிகளை கொண்ட இத்தொடரில் இந்தியா 1-0 என்ற ஆட்டக்கணக்கில் முன்னிலை பெற்றுள்ளது. 2வது போட்டி நாளை ராய்ப்பூரில் நடைபெறவுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலகளாவிய செயற்கை நுண்ணறிவுக்கான அடித்தளத்தை கட்டமைப்பதில் இந்தியா உறுதிபூண்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். மாற்றுத்திறனாளிகளுக்கு சமமான வாய்ப்பை உறுதி செய்வது அனைவரது கூட்டு பொறுப்பு என்று மத்திய அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். கிரீன்லாந்தை கையகப்படுத்தும் அமெரிக்காவின் முயற்சியின் காரணமாக அந்நாட்டுடனான ஐரோப்பிய யூனியன் வர்த்தக ஒப்பந்த பணிகளை ஐரோப்பிய நாடாளுமன்றம் தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளது. ஜம்மு காஷ்மீர், லடாக் உள்ளிட்ட பகுதிகளில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. எகிப்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சித்தாந்த் பாந்தியா சாகித் மைனேனி இணை காலிறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.